கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டு நாளாகம 20:20. ரெண்டு நாளாகம 20:20.
அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றான்.
உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அந்த வசனத்தினுடைய பின்பாகம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். யோசபாத் தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம். அதே போல் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், அதே வசனத்தை தான் சொல்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். பிலீவ் இன் த லார்ட் யுவர் காட், ஸோ ஷால் ஈ பி எஸ்டாப்ளிஷ்ட். பிலீவ் ஹிஸ் ப்ராஃபிட்ஸ், ஸோ ஷால் ஈ ப்ராஸ்பர். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் வந்து ப்ராஸ்பர், செழிப்படைவீர்கள். அதான் சித்தி பெறுவீர்கள் என்றால் செழிப்படைவீர்கள் என்று அர்த்தம். ப்ராஸ்பர் என்ற வார்த்தையானது டு பிரிங் சக்சஸ்ஃபுல், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்சஸ், பிரிங் யூ இன்டு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்சஸ். செழிப்பும் ஜெயத்தையும் கொண்டு வருகிறது. எப்பொழுது பிலீவ் இஸ் ப்ராஃபிட்ஸ், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்பும் பொழுது உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்சஸ் வருகிறது. நமக்கு இன்றைக்கி அதுதான் தேவை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ப்ராஸ்பெரிட்டி வர வேண்டும். நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கடன்காரர்களாக நம்ம வந்து உலக வாழ்க்கையை போராடி கொண்டு நடத்தக்கூடாது. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். அதான் ப்ராஸ்பெரிட்டி. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள். பிலீவ் இஸ் ப்ராஃபிட்ஸ், அவருடைய தீர்க்க தரிசியை நம்புங்கள், அப்பொழுது ஸோ ஷால் இ ப்ராஸ்பர், அப்பொழுது நீங்கள் வந்து செழிப்படைவீர்கள். ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்சஸ், உங்களுக்கு அங்கே ப்ராஸ்பெரிட்டியும் சக்சஸ் ஜெயமும் கிடைக்கும். இல்லை உங்கள் லைஃப்பை நீங்களே யோசித்து பாருங்கள். நமக்கு உங்கள் வாழ்க்கையில் ப்ராஸ்பெரிட்டி வந்திருக்கா? உங்கள் வாழ்க்கையில் சக்சஸ் வருதா? நீங்கள் செய்கிற இதெல்லாமே தோல்வி அடைகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ப்ராஸ்பெரிட்டி வரலையா? அதை யோசித்து பாருங்க. யோசித்து பார்க்கும்பொழுது இந்த வசனத்துக்கு அகெயின்ஸ்டாக நம்ம லைஃப் இருக்குது. இந்த வசனம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைவேறலையே. இந்த வசனத்துக்கு நம்ம தவறான சாட்சியாக இருக்கிறோமே, ஃபால்ஸ் விட்னஸாக இருக்கிறோமேன்னு யோசிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் அவிதமாக யோசிக்க வேண்டும். இந்த மெசேஜ் இருக்கிற பிலீவர் வந்து அப்படி யோசிக்க வேண்டும். இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறலை, நான் எப்படி இந்த வசனம் உண்மைன்னு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? அவருடைய தீர்க்க தரிசியை நம்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்சஸ் வரும்னு சொல்லும் பொழுது அது வந்துச்சுன்னா சொல்லலாம், நான் வந்து தீர்க்க தரிசியை நம்பினேன், என் வாழ்க்கையில் இந்த மெசேஜில் வந்த பிறகு எனக்கு ப்ராஸ்பெரிட்டி, எனக்கு சக்சஸ் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வசனத்தை இது உண்மைங்கிறத சொல்லலாம். நான் நீங்கள் நல்ல நிறைய பேருக்கு சத்தியம் சொல்கிறீங்க, ரொம்ப பக்தியாக இருக்கிறீங்க, ஆனால் இந்த வசனம் நிறைவேறலைன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக உங்களை நான் குறை சொல்கிறதில்ல, நான் என்னையும் குறை சொல்கிறதில்ல. நம்ம அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த கிரேஸ் தாரம், இந்த வசனம் என் வாழ்க்கையில் உண்மையாக நிறைவேறணும். யோசபாத் அந்த ஜனங்களுக்கு சொன்னான், இப்போ நீங்கள் யுத்தத்துக்கு போகிறீங்க, 3 forces வந்திருக்கிறது, பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் டெமனிக் ஃபோர்ஸஸ் வந்து ஒன்று சேர்ந்து அந்த யோசபாத்துக்கு விரோதமாய் வரும் பொழுது அவன் முதலாவது ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணும்பொழுது எகாசியலுக்கு அந்த அனாயிட்டிங் வந்தது, அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். இப்பொழுது அவள் யுத்தத்துக்கு போகிறார்கள். போகும்பொழுது யோசபாத் என்ன சொல்கிறான், ஜனங்களை பார்த்து உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், யூ ஷால் பி எஸ்டாப்ளிஷ், பிலீவ் ஆன் யுவர் காட், உங்கள் தீர்க்க தரிசிய கர்த்தரை நம்புங்கள், பிலீவ் இஸ் ப்ராஃபிட், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கும், உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை உண்மை நினைக்கிறோம்? ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலைன்னா அதுக்காக நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை ஜெபத்தில் வைங்க, ஆண்டவரே என்கிட்ட என்ன தடை இருக்குது, நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், நான் அந்த வார்த்தை நிறைவேறக்கு ஏற்ற மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறேனா அப்படின்னு உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் இது நிறைவேறணும். அது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறிச்சுன்னா அது ஒரு ஹிஸ்டரி, அது சரித்திரமாகிறது. இப்போ அது நிறைவேறணும். நம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது என்று நம்ம ஒவ்வொரு பேடாக நம்ம கிளைம் பண்ணால் ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். இதுதான் பைபிள் படிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய காரியம். அப்படி செய்தால் நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் என்று ஆமென் என்று இருக்கிறது. இப்பொழுது இந்த வசனத்தை தான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். The forgotten prophet. தலைப்பு வந்து இந்த forgotten prophet. மறக்கப்பட்ட தீர்க்கதரிசி. அநேக தீர்க்கதரிசியை மறந்து விடுகிறார்கள். அதனால் அவங்க வாழ்க்கையில் ப்ராஸ்பெரிட்டி வரல, அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் வரல. ஆனால் தீர்க்கதரிசியை நம்பும் பொழுது உங்களுக்கு வந்து அங்கே ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்ஸஸ் வருகிறது. அவர்கள் தீர்க்கதரிசியை நம்பினார்கள். பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் தீர்க்கதரிசியை நம்பும் பொழுது அவங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி வந்தது, அவங்களுக்கு சக்ஸஸ் வந்தது. நீங்கள் அந்த அதிகாரத்த பின்னால் இருக்க பகுதியை நீங்கள் படிக்கும் பொழுது அவங்களுக்கு சக்ஸஸ் வருகிறது. மூன்று சேனைகள் அவங்களுக்கு விரோதமாய் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது இவர்கள் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது ஒருவர் வந்து ஒருவருக்கு விரோதமாக அங்கே பட்டயத்தை ஓங்கி அவங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்ந்து மறித்து போனார்கள். எல்லாம் செத்து போயிட்டாங்க. மூணு பேரும் ஒன்றா வந்தாங்க. மூணு பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் கிளாஷ் ஏற்பட்டது. இதுதான் பாலிட்டிக்ஸ். நீங்கள் பாலிட்டிக்ஸும் ரொம்ப இதாக இருப்பாங்க, பிறகு ஒத்துக்கொத்து சண்டை தீரா விரோதியாக மாறுவான். அதில் ஒரு கட்சியை பிரித்து கொண்டு போயிட்டு ஒரு கட்சியை உடச்சி பிரித்து கொண்டு போய் அங்கே தீரா பகஞ்சரலாக மாறுவார்கள். அதே போல் தான் சபைகளும் என்ன செய்யுதுன்னா ஒரு சபையிலிருந்து கொஞ்சம் பேரை ஒருத்தன் பிரித்து கொண்டு போவான், பிரித்து கொண்டு தீரா விரோதியாக மாறுவான். அதுதான் வந்து சாத்தானுடைய வேலை. அதுதான் அதனால் தீரா விரோதி வாழ்நாள் முழுசும் வந்து அவன் விரோதியாக மாறுகிறான். ஒரு காலத்திலே வந்து தேவ சமூகத்தில் இருந்து வார்த்தையை கேட்கும் பொழுது இப்பொழுது அவன் எப்படியா தீரா பகஞ்சனாக மாறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே கிளாஷ் ஏற்படும். இவர்கள் யுத்தம் செய்யவே இல்லை. அவங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த ஆவியை அனுப்பும் பொழுது கிளாஷ் ஏற்பட்டு அவங்களே ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி சாய்த்து கொண்டார்கள். இவர்களை போய் நினைச்சாங்க, நாலு நாளாக கொள்ளையடித்து கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய உடைமைகளை கொள்ளையாடி கொண்டு வந்தார்கள். பெராக்கா என்ற இடத்துல வந்து தேவனுக்கு சோதனம் செலுத்தினார்கள். என்னன்னா இங்கே ஜோசப்பா சொல்கிறான், பிலீவ் இஸ் ப்ராஃபிட் ஸோ சால் ஈ ப்ராஸ்பர், அப்பொழுது நீங்கள் ப்ராஸ்பர் ஆவீர்கள். நீங்கள் வந்து ப்ராஸ்பெரிட்டியும் உங்களுக்கு சக்ஸஸும் கிடைக்கும். உங்களுக்கு முதல்ல சக்ஸஸ் கிடைச்சிது, ரெண்டாவது ப்ராஸ்பெரிட்டி வந்தது. நாலு நாட்களாக கொள்ளையாடும் பொழுது அவங்களுடைய கோல்டு சில்வர் அவங்களுடைய குதிரைகள் அவங்க கொண்டிருந்த எல்லா உடைமைகளையும் அவ்வளோ அதிகமாக இருந்தது. அவங்களுக்கு கிரேட் சக்ஸஸ் கிடைத்தது, அவங்களுக்கு கிரேட் ப்ராஸ்பெரிட்டி கிடைத்தது. அது அப்படி அவன் சொன்னால் கொஞ்ச நாளில் கொஞ்ச நேரத்தில் அது நிறைவேறிட்டு. அதே போல் நீங்கள் இதை பிலீவ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் நிறைவேற்ற முடியும். உங்களை சிச்சுவேஷனை மாற்ற முடியும். வாழ்க்கையில் எப்பொழுதும் துர்ச்செய்தியை சொல்லி விடும் பொழுது அது தோல்வியாக இருக்கிறது. ப்ராஸ்பெரிட்டி வர வேண்டும். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாவாய். ப்ராஸ்பெரிட்டி அவங்களுக்கு வந்தது, அவங்களுக்கு சக்ஸஸ் வந்தது. ஏனென்றால் யோசபாத் சொல்லுகிறான், என பிலீவ் ஹிஸ் ப்ராஃபிட்ஸ் ஸோ ஷால் யூ ப்ராஸ்பர், நீங்கள் வந்து ப்ராஸ்பரிங் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைவேறினது. நிறைவேறுதலே அதன் வியாக்கியம். தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே வியாக்கியானப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம சாட்சி கொடுக்க முடியாது. அதுதான் சாட்சிங்கிறது. சாட்சின்னு இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே நிறைவேறியிருக்கு, இந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறிக்கு, நான் அதில் ஒரு பாகமாயிருக்கிறேன். அப்படி தான் ஒருத்தர்கிட்ட நீங்கள் சாட்சி சொல்கிறது. அதுதான் உண்மையான சாட்சி. அந்த சாட்சி தான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை நிறைவேறணும்னு அவங்கள வந்து நம்ம சாட்சி சொல்லும்பொழுது பைபிள் வசனத்தை அவங்க கண்ணு முலால காட்ட வேண்டும். அதுக்கு நான் விட்னஸாக இருக்கிறேன். அந்த காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ, அது வெறும் எழுத்து கிடையாது, அது உண்மையாகவே என் வாழ்க்கையில் நிறைவேறினது. இப்பொழுது அது நிறைவேறுது. நம்ம வந்து அந்த தீர்க்கதரிசியை மறந்து போகக்கூடாது, அவருடைய வார்த்தையை மறந்து போகக்கூடாது. அந்த தீர்க்கதரிசியை நம்ப வேண்டும், அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஒரு சில உதாரணங்களை கொடுத்து நான் பிரசங்கத்தை முடிச்சு விட போகிறேன். ரொம்ப சிம்பிள் மெசேஜ், எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். டேனியல் 5:10-11 வசிக்கலாம். தானியல் 5:10-11.
ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தால், அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறிசொல்களுக்கும் அதிபதியாக வைத்தார்.
சரி, போதும். இப்பொழுது இந்த தானியல் 5 என்ன வாசிக்கிறோம் என்றால், பெல்சாத்தார் நேபுகாத்நேச்சாருடைய பேரன், பெல்சாத்தார் அவன் வந்து ஒரு பெரிய விருந்து செய்கிறான். அந்த விருந்தில் திராட்சை ரசம் பரிமாறப்படுகிறது. அப்பொழுது 3 தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை எடுத்து அதிலே வந்து திராட்சரசத்தை ஊற்றி அவனும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடித்தது மட்டுமல்ல, பொன்னு வெள்ளியுமான விக்கிரகங்களை புகழ்ந்தார்கள். நீங்கள் வந்து அந்த இந்து கோயிலில் விழா நடக்கும் பொழுது ஸ்பீக்கர் ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க. அதில் வந்து என்னது, அங்கே சமஸ்கிருதத்தில் ஓதுவாங்க. எல்லாம் சமஸ்கிருதத்தில் எப்படி ஓதுவாங்கன்னா, ஒவ்வொரு பூவாக அந்த விக்கிரகத்து மேலே போட்டு போட்டு ஒவ்வொரு புகழ் அங்கே பண்ணுறது, ஒவ்வொரு பூவை எடுத்து இப்படி போடுறது. அது என்னச்சா எல்லாருக்கும் இந்த சமஸ்கிருதத்தில் கேட்கும். இதுதான் வந்து கல்லு மண்ணான விக்கிரகங்களை புகழுவது. இவங்க சான்ஸ்கிரிட்டில் அதை செய்கிறாங்க. அதனால் அந்த ஐடல் ஒர்ஷிப்பை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை படிக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுகிறது. அதெல்லாம் அவர்கள் புகழுவது, அந்த சான்ஸ்கிரிட்டில் புகழுவது. அதே போல தான் இவங்க செய்கிறாங்க. திராட்சை ரசம் குடித்து கொண்டு வெள்ளியும் வெண்கலமான இரும்பு மரமான கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அப்படி புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதோ ஒரு கையிருப்பு வந்து சுவரிலே எழுதுகிறது. மனுஷ கைவிரல் தோன்றி அது விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு, உடனே அவளுக்கு என்னச்சுன்னா அங்கே ஷாக் அடித்த மாதிரி அங்கே அந்த எழுத்தை பார்த்த உடனே அது என்ன திடீர்னு எப்படி வருது, மர்மமாக இருக்கிறது. உடனே ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் நின்று போய்விட்டது. ராஜா இடுப்பு கட்டு விட்டது, முழங்கால் நடுங்கினது, எல்லோரும் நடுங்கினாங்க. ஏதோ சோசியக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும்னு சொல்லும் பொழுது ஒருத்தரும் சொல்லலை. அந்த வெளிச்சத்தில் சாந்து பூசப்பட்ட சுவரில் எல்லோரும் பார்க்குற அளவுக்கு கரெக்டாக வந்து அந்த கையுறுப்பு, ஒரு கை உறுப்பு வருகிறது, அது அப்படியே எழுதுகிறது. எல்லாரும் அந்த பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அது என்ன ஒரு மர்மமாக இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால், ஜட்ஜ்மெண்ட்ஸ் வாஸ் ரிட்டன் ஆன் த வால், இதோ நியாய தீர்ப்பு அங்கே எழுதப்பட்டிருக்கு. எல்லோரும் அங்கே பயந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாருடைய முழங்காலும் கட்டுவிட்டு எல்லாம் ஆடிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் ராஜா சொல்லுகிறான், யார் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும், ஞானிகளையும் குறி சொல்லுகளையும் அழைக்கும் பொழுது ஒருவனாயிலும் அங்கே சொல்லவில்லை. இப்பொழுது ராஜாத்தி அங்கே உள்ளே வருகிறார். ராஜாத்தி உள்ளே வந்து, நீர் வந்து ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர், உம்முடைய நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார், உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு ப்ராஃபிட் இருக்கிறார். நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டை மறந்துட்டீங்க. அந்த ப்ராப்பர்ட்டை மறந்து ரொம்ப வருஷம் ஆகி போயிட்டது. உங்களுடைய ராஜாவின், உங்களுடைய தாப்பனார் காலத்தில், நேபுகாத்நேச்சார் காலத்திலே அவர் நினைவு கூறப்பட்டார். அவர் எல்லாரும் அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் நீ ராஜ்யபாரத்துக்கு வந்த பொழுது என்ன செய்து விட்டிருந்தால் அந்த தீர்க்க தரிசியை உம்முடைய ஜனங்களும் நீரும் மறந்து விட்டீர். இப்பொழுது அந்த தீர்க்க தரிசியை நீர் கூட்டி அங்கே வந்து அழைத்தால் அந்த தீர்க்க தரிசி அந்த வரி எழுத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவார் என்று அவள் சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசியை இப்பொழுது அழைங்க. அழைக்கும் பொழுது அவர் எல்லா வந்து கருகலான காரியங்கள் எல்லாத்துக்கும் அவர் வந்து அர்த்தத்தை சொல்லுவார் என்று அவள் சொல்லுகிறார். 12 வாசிக்கலாம்.
ராஜாவினால் பெல்தஷாத்சார் எனும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான்.
இப்போதும் தானியல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்கிறாள். பாருங்க, அந்த தீர்க்க தரிசியை மறந்துட்டாங்க. Forgotten prophet. Daniel வந்து he was a forgotten prophet. அவர் மறக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி. ஆனால் ஒருத்தி ஞாபகம் வச்சிருக்கிறார், அந்த ராஜஸ்திரி ஞாபகம் வச்சிருக்கிறார். அவளுடைய நினைவில் அது மறந்து போகலை. எவ்வளோ பெரிய காரியம் நடந்தது. அந்த டேனியல் தீர்க்க தரிசி சொப்பனத்தையும் சொன்னார், அர்த்தத்தையும் சொன்னார். சிங்கன் கதியில் போடும் பொழுது அந்த தீர்க்க தரிசியை ஆண்டவர் வந்து எப்படி காப்பாற்றினார், அவர்கள் எவ்வளோ வந்து அவர் ஞானமுள்ளவராக இருந்தார், எவ்வளோ வெளிப்பாடுகள் அவர்கிட்ட இருந்தது. ஒரு மகத்தான ஒரு தீர்க்க தரிசி, கிரேட்டஸ்ட் ப்ராஃபட்டு டேனியல், அந்த நேரத்துக்குரிய ப்ராஃபட்டு, மெசேஜ் ஆஃப் த ஹவர். அவங்க என்ன சொல்ல, அந்த நேரத்துக்குரிய ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தார். ஜனங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. இதோ ராஜாவும் மறந்துட்டார், ஆனால் ஒரே ஒரு லேடி வந்து மனசில் வச்சிருக்கிறார். அவள் வந்து தகுந்த நேரம் வரும்பொழுது அந்த தீர்க்க தரிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அந்த தீர்க்க தரிசி அழைக்கப்படட்டும், அவர் வந்து அர்த்தத்தை சொல்லுவார் என்று அங்கே சொல்லப்பட்டது. நல்லா அருமையானே, நாம் அதே மாதிரி ஒரு காலத்தில் இப்பொழுது இருக்கோம். நம்ம இந்த குயினாக இருக்கிறோம். இந்த குயின் வந்து தீர்க்க தரிசியை நினைத்திருக்கிறாள், மறக்கவில்லை. தீர்க்க தரிசியை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று சொன்ன வார்த்தை வந்து நம்மகிட்ட நிறைவேறுகிறது. இல்லை, குயின் வந்து அவள் ஞாபகத்திலே அவள் இருக்கிறாள். அவள் அந்த விருந்து சாலைக்கு வருகிறாள். கேம் இன் டு த பேன்க்யூட் ஹவுஸ். ஏன்னா அப்பியரிங் ஆஃப் த குயினை நம்ம இங்கே பார்க்குறோம். எப்பொழுது ஈவினிங் டைம், மாலை நேரத்தில் தான் உல்லாசங்கள் இருக்கும். ஜனங்கள் பொதுவாக இந்த மாதிரி மாலை நேரத்தில் தான் அவங்க பாவத்தை எல்லாம் செய்வாங்க. ரிசார்ட்டை எடுத்துக்கொண்டு குத்தாட்டம் போட்டுக்கொண்டு அவள் வேசித்தனத்தை செய்து கொண்டு இதை என்னஜா கும்மாளம் போட்டுக்கொண்டு அவள் அவிதமாக இருக்கிற நேரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால நேரம்தான். ஆனால் நீங்களும் நானும் வந்து இங்கே வந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இந்த மெசேஜ் ஆஃப் த ப்ராஃபட்டை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமேன். அதே போல் அந்த பெல்சாத்தார் குறிப்பு இப்பொழுது கும்மாளத்தில் இருக்கிறாங்க. அது ஈவினிங் டைம். ஈவினிங் டைம் குளிர்ச்சியான நேரம், ஜனங்கள் பாவம் செய்ய வேண்டிய நேரம் இது தான். இருளான வேளையில் தான் பாவம் செய்வார்கள். குடிகார அப்போ தான் குடிப்பான். அநேக குடிகாரர்கள் சர்ச்சைக்கு வந்து காலையில் போவாங்க. நம்ம சர்ச்சை சொல்ல, சாபன சர்ச்சை சொல்கிறேன். ஈவினிங் ஆனால் குடியில் போயிடுவோம். ஈவினிங் வந்து ஃபுல் போதையில் இருப்போம். ஏன்னா அந்த சாயங்கால நேரம் தான் இருளின் நேரம், பாவம் செய்ய வேண்டிய நேரம் அதுதான். உலகத்தின் மக்கள் அவிதமாக தேவனை தூசிக்கும்படியாக வாழுவார்கள். அதே தான் இந்த பெல்சாத்தார் குறிப்பு. அவனுடைய மனைவிகள், அவன் வைப்பாட்டிகள், அவனுடைய பிறப்புகள் எல்லாருமே திராட்சரசம் குடித்து கொண்டு கல்லு மண்ணுமான விக்கிரங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இவள் அந்த கூட்டத்திலே சேரவில்லை. என்ன திடீர்னு வந்து மியூசிக்கெல்லாம் ஸ்டாப் ஆகிவிட்டதே என்று உள்ள வந்து எட்டி பார்க்கும் பொழுது ராஜா திகைத்து கொண்டிருக்கிறார். ராஜா ஜனங்களெல்லாம் திகைத்து கொண்டிருக்காங்க. அங்கே வந்து கையிருப்பு அங்கே எழுதியிருக்குது, ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கு. நம்ம இன்றைக்கு ஈவினிங் டைமில் இருக்கிறோம். சரித்திரத்தின் முடிவு நாட்களில் இருக்கிறோம். இப்பொழுது ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால் வந்திருக்கிறது. ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால், சுவற்றின் மேல் எழுதப்பட்ட அந்த கையிருப்பு அங்கே வந்து சுவற்றின் மேல் எழுதினது. அது வந்து என்ன சொன்னால், பெண்டெகோஸ்டல் சர்ச்சேஜுக்கு அது வந்து ஆக்கினை தீர்ப்பை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெந்தகோச மக்கள் தான் நமக்கு விரோதமானவர்கள். இந்த செய்திக்கு அதிக விரோதமானவர்கள் பெந்தகோச மக்கள், பெந்தகோச ஊழியக்காரர்கள், பெண்டேகோசல் ஏஜ் அது வந்து அழிவின் காலமாக இருக்கிறது. அவர்கள் ப்ராஃபெட்டையும் ப்ராஃபெட்டுடைய மெசேஜையும் தீரா பகையாக பயிக்கிறார்கள். அதனால் அதை விசுவாசிக்கிற நம்மையும் வந்து அவர்கள் தீரா பகையாக பயிக்கிறார்கள். இந்த கடைசி ஏஜ் வந்து பெண்டேகோசல் ஏஜ். சிஎஸ் ஜனங்கள் எப்பொழுதே ஆண்டவரை மறந்து விட்டார்கள், அவங்க வலகப்புறமாக இருக்கிறாங்க. இந்த பெண்டேகோசல் பீப்புள் அதிக பக்தியை காமிக்கிறாங்க, ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாசை பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஒர்ஸ்ட்டு பீப்புள் அவங்க தான், சிஎஸ்ஐ விட ஒர்ஸ்ட் பீப்புள் வந்து இந்த பெண்டேகோசல் பீப்புள். மாய்மாலக்காரர்கள், தேவனை தூசிக்கும்படியாக நடப்பார்கள். மாய்மாலம் காப்பித்து ஜனங்களை வந்து வஞ்சிப்பது அவங்களுடைய வேலையாக இருக்கிறது. அவங்க உண்மையான வார்த்தைக்கு விரோதமான ஜனங்கள். நான் சொல்கிறது கொஞ்சம், அவங்க செய்கிறது அதிகம். அதனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மேலே ஆக்கினை தீர்ப்பு எழுதப்பட்டிருக்குது. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறாய், உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய், நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் வந்து திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் ரொம்ப பக்தியாக இருக்கோம், நாங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படணும் குருடனும் தருத்தனும் நிர்வாணியுமாக இருக்கிறாய் அப்படின்னு கர்த்தர் வந்து வெளிப்படுத்தல் 3:17-18 சொல்லுகிறார். அந்த நிலைமை அவங்கள குறித்து அங்கே வெளிப்படுத்த விஷயத்தில் எழுதியிருக்குது. பெந்தேகோஸ்தல் பீப்புளை குறித்து அவங்க லவோதிக்கா சபையாக இருக்கேன். லவோதிக்கா சபையை குறித்து ஒரு நல்ல காரியத்தையும் சொல்லலை. அதனால் அந்த ஸ்தாபனத்தை குறித்து ஒரு நல்ல காரியம் கிடையாது. அந்த பீப்புள் நம்ம பேசினாலே அவங்கள தெரிஞ்சுக்கிடலாம், இவங்க எப்படியாப்பட்டாங்கன்னு தெரியும். கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசினாலே தெரியும், அவங்கள்ட்ட நம்ம ஃபெல்லோஷிப் வைக்க முடியாது. அதனால் பாருங்கள் என்ன சொன்னால், ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால், அவங்க மேலே இன்றைக்கி நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குயின் வந்து அவள் மெசேஜை பிலீவ் பண்ணுகிறாள், அவள் ப்ராஃபிட்டை மறக்கவில்லை. மற்றவங்களெல்லாம் மறந்துட்டாங்க. அது வந்து டேனியல் வந்து அவன் வந்து ஒரு மூலையிலே ரகசியமாக அவன் வந்து காரியங்களை நடப்பிக்கவில்லை, எல்லாரும் மத்தியில் தான் நடப்பிக்கிறான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் அங்கே நேபுகாத் நேச்சா சொப்பனத்தை மறந்து விட்டான். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லும் பொழுது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்பொழுது அதிக நாள் ஆனதுனாலே அவங்க தானியலை மறந்து விட்டார்கள், தீக்கு தேசியை மறந்து விட்டார்கள். அதனால் என்ன ஏற்பட்டது, என்ன அழிவு ஏற்பட்டது, அந்த ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. அந்த ப்ராபர்ட்டை மறந்ததுனால அந்த பாபிலோனிய ராஜ்யம் அன்றைய தினத்திலே அழிந்து போனது. இந்த ஜனங்கள் இருந்தாங்களே, அந்த ஜனங்கள் அந்த குடி வெறியில் இருந்து போதையில் இருந்து அவங்க கும்மாளம் போட்டுக்கொண்டு கூத்தடித்து கொண்டு அவர்கள் உலகப்புறமாக என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் வந்து ஆல்ரெடி தே ஆர் அண்டர் த ஜட்ஜ்மெண்ட். அவங்க ஏற்கனவே நியாய தீர்ப்பின் கீழே இருக்கிறாங்க, அது அவனுக்கு தெரியல. நம்ம ரொம்ப உல்லாசமாக இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அவங்க நியாய தீர்ப்பு அவங்க மேலே இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கி பெண்டேகோஸ்தல் பீப்புளுக்கு அது தெரியல, அவங்க நியாய தீர்ப்பின் கீழே இருக்கிறாங்க. இந்த உலகத்தின் மக்களுக்கு தெரியலை, அவங்க நியாய தீர்ப்பின் கீழே இருக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே எழுதப்பட்டாகிவிட்டது. இது அவங்க எதுக்கு எதனால் எழுதப்பட்டது, ப்ராஃபெட்டை அவங்க பிலீவ் பண்ணல. இல்லை பிலீவ் ஆன் இஸ் ப்ராஃபெட் அண்ட் யூ வில் ப்ராஸ்பர், ஸோ ஷேல் இ ப்ராஸ்பர் என்று சொல்லப்பட்டது. அதனால் அருமையான அதே பிக்சர் வந்து இப்பொழுது மறுபடியும் அது வந்திருக்கிறது. குயின் வந்து சொல்லுகிறாள், ஓ கிங் லீவ் ஃபார் எவர், லெட் நாட் தை தாட்ஸ் ட்ரபுள் தி நார் லெட் தை கான்டினன்ஸ் பி சேஞ்ச். நீர் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேர் இஸ் அ மேன் இன் தை கிங்டம் இன் ஹூம் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி காட்ஸ். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார், அவருக்குள்ளே பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் வந்து இன்றைக்கு உலகத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த உலகம் முழுசுக்கும் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி, ஒரு சர்டன் பீப்புளுக்கு அல்ல, ஒரு சர்டன் ஏரியாவுக்கு அல்ல, ஒரு கண்ட்ரிக்கு அல்ல, உலகம் முழுசுக்கும் ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசி தான் பென்கேம். ஆமென். ஆனால் ஜனங்கள் அதை தெரியாமல் இருக்கிறாங்க, ஜனங்கள் அதை மறந்துருக்கிறாங்க. அந்த மெசேஜ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அது போயிருக்கிறது. அது பல விதங்களிலே உலகத்தின் எல்லாருக்கும் அது அவைலபிள். அப்படி இருந்தும் அதை நினைக்காதனால ஆதாம் நினைவு கூறாதனால அவருடைய ஊழியம் உலகத்தில் ஏழு முறை சுற்றி வருந்து செய்யப்பட்டது. பெரிய பெரிய கிரேட் மிரக்கிள்ஸ் இந்தியாவில் பெரிய மிரக்கிள் நடந்தது, சவுத் ஆப்பிரிக்காவில் பெரிய மிரக்கிள், மெக்சிகோ, சுவிட்சர்லாந்து, யூரோப், இப்படி என்ன சொன்ன ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், இதோ சவுத் அமெரிக்கா, இவ்விதமாக எல்லா இடத்துலையும் நடந்தது, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவங்க மறந்துட்டாங்க, அதனால் அந்த உலகத்துக்கு அழிவு வருகிறது. அடுத்தபடியாக லூக்கா 17:24-27 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 17:24
ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தம்முடைய நாளில் தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாத நின்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது.
சரி, போதும். அந்த 17 வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அப்பொழுது லூக்கா 17:24 வசனம், மின்னல் வானத்தின் ஒரு திசையிலிருந்து தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். இது என்ன தோன்றுவார் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஃபியூச்சர் டென்ஸ், அவர் மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார் அதை சொல்லலை, அவர் ப்ராபசியாக சொல்கிறார். மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் வரும், மனுஷகுமாருடைய நாட்கள் மறுபடியும் வரும், ரெண்டாம் முறை வரும். அப்பொழுது மின்னல் எப்படி கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அது அப்படி ஒரு ஃப்ளாஷ் பண்ணது போல், அதே போல் என்ன சொன்னால் மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. எல்லாம் காஸ்பல் என்ன செய்கிறதுன்னா கிழக்கிலிருந்து அது ஆரம்பித்து மேற்கு வரைக்கும் வருது, அது சன்செட் மவுண்டன் வரைக்கும் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை, அதுதான் வெஸ்ட் கோஸ்ட், அது வரைக்கும் சத்தியம் போயிருக்கு. அது பவுல் மூலமாக ஆரம்பித்து அந்த சத்தியமானது கிழக்கிலிருந்து வந்து வந்து கடைசியாக அது மேற்கு வரைக்கும் மின்னல் எப்படி ஃப்ளாஷ் ஆகிறதோ அதே போல் அது ஃப்ளாஷ் ஆகியிருக்குது. அதனால் இந்த மெசேஜ் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இது வந்து குளோபலாக இருக்குது, உலகம் முழுசும் இது போகுது. மற்றவங்க செய்தியெல்லாம் வந்து ஒரு பகுதிக்கு தான் போனது, பிறகு அது மெதுவாக மெதுவாக அது போச்சு. ஆனால் இந்த மெசேஜ் வந்து பெங்கா மெசேஜ் அவர் காலத்திலேயே உலகம் முழுசும் போயிட்டு, அதை தொடர்ந்து வந்த மணவாட்டியின் ஊழியமும் இதுவும் உலகம் முழுசும் போயிட்டு. காரணம் இந்த காலத்தில் இன்டர்நெட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த 4 பரிமாணத்தின் மூலமாக மெசேஜ் வந்து இங்கே கேட்குது. இதோ கொஞ்சம் சவுதி அரேபியாவில் கேட்குறாங்க, மஸ்கட்டில் கேட்குறாங்க, நிறைய இடத்துல கேட்குறாங்க, இதே நேரத்தில் அவங்க கேட்குறாங்க. இது எப்படி இந்த காலத்தில் இது சாத்தியமாகும்? அது லுத்தர் காலத்தில் சாத்தியமாகாது, வெஸ்லி காலத்தில் சாத்தியமாகாது. வெஸ்லி காலத்தில் தான் அப்போ தான் ஏரோப்ளைன் கண்டுபிடி, வெஸ்லி காலத்தில் ஆட்டோமொபைல், அங்கே பெந்தேகாசல் காலத்தில் தான் ஏரோப்ளைனே கண்டுபிடிச்சாங்க. இப்போது நம்ம அதை தாண்டி நம்ம வந்து தீர்க்கதரிசியின் காலத்துக்கு வந்திருக்கிறோம். தீர்க்கதரிசியின் காலத்தையும் தாண்டி இப்பொழுது மணவாட்டி காலத்துக்கு வந்திருக்கோம். இப்பொழுது இந்த மெசேஜ் வந்து கிழக்கிலேருந்து மேற்கு வரைக்கும் போகுது. இது ஒரே ஒரு செகண்டில் குளோபல் லெவலில் இது டச் ஆகுது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இவ்விதமாக மெசேஜ் அனுப்பப்படுகிறது. இந்த மனுஷகுமாருடைய ஊழியம், இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது, அது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அது தொடருகிறது. அப்படி என்று 24 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 25 வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது.
இதோ இந்த மனுஷகுமாரன் வந்து என்னச்சோம் இந்த செய்தி போகிறதுக்கு முன்னதாக அவர் தள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் புறக்கணித்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பின்பு அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் வந்து செய்தியை உலகமெங்கிலும் கொண்டு போனார்கள். அதே போல் மறுபடியும் இப்பொழுது மனுஷகுமாருடைய ஊழியம் வந்திருக்கிறது. இந்த டினாமினேஷனல் ப்ரீச்சர்ஸ் வந்து அதை வந்து புறக்கணிக்கிறார்கள். அவங்க வந்து அவங்களுடைய பிரமாணங்கள், பை ஹோல்டிங் ஆன் தேர் க்ரீட்ஸ் அண்ட் டினாமினேஷனல் டாக்மா, சாபன கோட்பாடு, திருத்துவம் என்பது சாபன கோட்பாடு, எல்லாரும் அந்த கோட்பாடை பிடித்து கொண்டு அவர்கள் வந்து மெசேஜை புறக்கணிக்கிறாங்க. சிஎஸ்ஐ ஸ்தாபனத்தை எடுத்துக்கொண்டால் அதில் வந்து பல பதவிகள் இருக்கிறது. அதில் எலெக்ஷன் வச்சு பதவியை எடுப்பாங்க, பதவியை எடுப்பாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் உண்டு, அவங்களுக்கு சில ஒழுங்குமுறைகள்லாம் உண்டு. அதனால் அப்படி அவங்க வந்து அவங்களுடைய டாக்மா, அவங்களுடைய சாபன டாக்மாவை பின்பற்றுகிறார்கள், அவங்களுடைய சாபன கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்கள். அதனால் அவங்க மெசேஜை பிலீவ் பண்ண அவங்களால முடியாது. மெசேஜை பிலீவ் பண்ணால் அதை விட்டு வெளியே வரணும். ஒரு சிஎஸ்ஆர் ரெவரண்டு இந்த நேரத்துக்குரிய செய்தியை ஏற்றுக்கொண்டார்னா அவர் சிஎஸ்ஆர் ரெவரண்டு பதவியை விடணும். அவர் ஐயர் பதவி விட்டுட்டு அவருடைய அங்கேயே அவர் கருப்பு கயிறை கட்டியிருப்பார், எல்லா கயிறையும் கலத்தி ஒப்படைச்சிட்டு தான் இந்த மெசேஜுக்கு வர முடியும். அவரால் வர முடியுமா? அவருக்கு சம்பளம் உண்டு, அவருக்கு அவருடைய மனைவிக்கு அங்கே வந்து அவங்களுக்கும் ஒரு டீச்சர் போஸ்ட் கொடுத்து அவங்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வீடு கொடுப்பாங்க. அவர் ராஜா மாதிரி அங்கே இருப்பார். அவர் வந்து புஸ்தத்தை படிக்கிறது தான் வேலை, அந்த ஜவ புஸ்தத்தை படிக்கணும், அங்கேயே போட்டுக்கிட்டு வந்து படிக்கணும். அவங்களுக்கு என்ன ஐயா ஐயான்னு மரியாதை கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த மெசேஜை ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்க அதெல்லாம் விட முடியுமா? விட முடியாது. ஒரு கத்தோலிக்க ப்ரீஸ்ட் இந்த மெசேஜை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க அங்கே கட்டப்பட்டிருக்கிறாங்க, அவங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக போயிருக்கிறாங்க. இந்த மெசேஜ் என்ன செய்கிறது என்றால், அதனால் ஜனங்கள் அதை பகைக்கிறார்கள், தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுனாலே அதை பகைக்கிறார்கள். இந்த மெசேஜ் அதனால் பகைக்கிறாங்க. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது, அது நம்மளை செப்பரேட் பண்ணுகிறது. அதேமே சாபனத்திலிருந்து விடுதலை பெற்று பாபிலோனை விட்டு வெளியே வந்து நம்ம கிறிஸ்துவோடு வார்த்தையோடு இணைக்கப்பட வேண்டும். அதனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை பகைக்கிறார்கள். 26 வசனத்தை வாசிக்கலாம்.
நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும்.
அடுத்த வசனம்,
நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது.
இதோ நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். இப்போ இது ஆண்டவர் வந்து ப்ராபசியாக சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்தில் அங்கே நோவாவின் நாட்கள் மறுபடியும் வரும். இது அப்பொழுது மனுஷகுமாரே ஊழியம் வரும். நம்ம இன்றைக்கி சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். ஆமே, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிறோம். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரினா தேட் புல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு. ஆண்டவர் இப்பொழுது வார்த்தையை திறந்து எல்லா பைபிளில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதே மாதிரி மெசேஜ் நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் கேட்கலை, இன்றைக்கி இருக்க சாபனத்தில் இருக்கவங்களும் இதை கேட்கலை. நமக்கு அந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வந்திருக்குது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. அப்பொழுது உலகம் வந்து நோவா காலத்தை போல இருக்கிறது. நோவா வந்து பிரசங்கம் பண்ணினா அவனுடைய மெசேஜ் வந்து ஒன்லி ப்ராஃபிட், முழு உலகத்துக்கும் ஒரே ப்ராஃபிட் தான். அந்த மெசேஜை எல்லோரும் கேட்டாங்க. கேட்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசியை விசுவாசித்தார்கள், கொஞ்ச காலம் அவரை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அவன் 120 வருஷமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நானே இந்த மெசேஜை 40 வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணுறேன். இந்த மெசேஜ் முத்திரைகள் திறக்கப்பட்டு இப்போ 60 இயர்ஸ் ஆகுது. February 28 வந்தால் 60 இயர்ஸ். இதை சிலர் வந்து 28 வந்து விழா கொண்டாடுறாங்க. மெசேஜில் இருக்கவங்களுக்கு விழா கொண்டாடுறாங்க. அதனால் அன்னைக்கு ஒரு ஆராதனை வச்சு என்னை கூட ஒரு பாஸ்டர், நீங்கள் அந்த விழாவில் வந்து பேச வரீங்களா? நான் வரமாட்டேன். இப்படி விழா கொண்டாடுவது அந்த பாஸ்டர்களை கூட்டு வந்து பேச வச்சு இதை February 28 மேகசம்பம் வந்தது விழா கொண்டாடுறாங்க. அதனால் இவங்களுக்கும் சாபனத்துக்காரங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. இதை வந்து நம்ம இந்த வெளிப்பாடை தான் விசுவாசிக்கிறோம், இதை வச்சு விழா கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினா சாபனத்து மக்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, இயேசு பிறந்தார், நீ வந்து மேகசம்பம் வந்ததுன்னு கொண்டா, உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம என்ன பண்டிகை கிறிஸ்தவங்களா? நம்ம வெளிப்பாட்டை தான் விசுவாசிக்கிறோம், எந்த நேரத்துலையும் விசுவாசிக்கிறோம். அதுக்குன்னு அந்த நாளில் தான் அதை கொண்டாடுன்னு சொல்லி, இதோ பெங்களூரில் நடக்குது, அங்கே திருநெல்வேலியில் நடக்குது, இப்படி நான் அங்கே போகிறேன்னு ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என்னையே ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு இந்த விழா கொண்டாடுறது பிடிக்காது, அது பைபிளிக்கெல்லாம் கரெக்ட் இல்லை. அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறான், நீ இதை கொண்டாடுறான், அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக நீ ஒரு பண்டிகை வச்சுருக்கிற, அவ்வளோதான் அர்த்தம். விழா கொண்டாடு ரைட்டா, முற்றிலும் தவறானது. அதனால் இவங்க ஜனங்கள் வந்து இந்த பண்டிகை கொண்டாடுறதில் போன மாதிரி, அதை மாதிரி அந்த பொன்கண்டு குட்டியை உண்டாக்கி பண்டிகை கொண்டாட போனாங்க, அதே மாதிரி ஆகுதே ஒழிய நம்ம இந்த வெளிப்பாட்டை நேசிக்கலை. உலகப்புறமாக ஒரு உலகப்புறமான மக்களாக அடையாளப்படுத்தும் பொழுது இந்த மெசேஜில் அவிதமாக செய்யும் பொழுது இது தப்பாக ரைட்டாக முற்றிலும் தவறானது. நம்ம வந்து அந்த நாமினல் கிறிஸ்டியன் போல மாறுகிறோம். பேர் கிறிஸ்தவர்களாக இந்த மெசேஜில் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மனுஷகுமாரனுடைய ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. உலகம் நோவா காலத்தை நடங்கிறது. நோவா காலத்தில் என்ன செய்ய என்றால் நோவா பிரசங்கம் பண்ணும் பொழுது எல்லோரும் கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக கேட்டாங்க, என்ன மழை பெய்யும் அழிஞ்சு போகணும், உலகம் அழிஞ்சு போகணும் சொல்ல எல்லோரும் அப்படி கேட்டாங்க. அந்த மெசேஜ் எல்லா இடத்துலையும் பெறணும். அவன் 120 வருஷம் பரிசம் பண்ணிகிட்டு இருக்கானே, இன்னும் ஒன்றுமே நடக்கலை, இருந்த மாதிரி தானே இருக்குது. என்னால் போல் வெயில் அடிக்குது, அதனால் நோவா பிரசங்கத்து மேலே அவங்களுக்கு கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டாங்க. அதை வந்து கேட்கறது இல்லை, ஆனால் அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அவங்க இப்பொழுது அவன் பேச்சை கேட்கறதே இல்லை, அவனை மறந்துட்டாங்க. அவன் பேலை செய்கிறதையும் எட்டி பார்க்கறதில்லை, மறந்துட்டாங்க. அதே போல தான் நாள் ஆக 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 கர்த்தர் 7 முத்திரையில் திறந்தார். இதை செகண்ட் கமிங் சீசனில் நம்ம இருக்கிறோம், அது ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது சிலர் என்ன செய்வாங்கன்னா அதை மறந்துடுவாங்க. சில ஊழியக்காரர்கள் சத்தியத்தை மறுதளித்தே போய்விடுவார்கள், தப்பான வியாக்கியானங்களை கொடுத்து ஒரு புது உபதேசத்தை ஏற்படுத்தி அவர்கள் அப்படி தான் போனது. நாள் ஆக ஆக அது நாள் உடனே அது வந்துட்டுனா பரவாயில்ல, இது நாள் ஆகுதான். நமக்கு 60 வருஷம் ஆகிருக்குது. நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிடும். இப்போ ஜனங்கள் கடைசியாக நோவாவே மறந்து விட்டார்கள். அங்கே தீர்க்கதரிசியை மறந்தால் அங்கே சித்தி பெற முடியாது. தீர்க்கதரிசியை நம்பும் பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். 2 நாளாகவும் 20:20 மறுபடியும் வாசிக்கலாம்.
உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றார்.
தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். Believe on his prophet, he shall be prospered. நீங்கள் வந்து நீங்கள் செழிப்படைவீர்கள் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நோவாவை மறந்துட்டாங்க. இதோ அவன் பிரசங்கம் பண்ணது உண்மைதான், நிறைவேறிட்டு மழை வந்துட்டு அவங்க எல்லாரும் அழிஞ்சு போனாங்க, முழு உலகமும் அழிஞ்சு போச்சு. அது முழு உலகமும் அந்த எதனால் அழிஞ்சு போச்சு, அந்த ப்ராஃபட்டை அவங்க நினைவு கூறுனால், நினைவு கூறாதபடினால. அதனால் நோவா வாஸ் அ ஃபர்கட்டன் ப்ராஃபட். நோவா மறக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. காரணம் வந்து ரொம்ப நாள் போயிட்டு 120 வருஷமாக போகுது மெசேஜ். 120 வருஷமாக அவன் அதே பேசிக்கிட்டு இருக்கான், பல டிசைனாக பேசிக்கிட்டு இருக்கிறான். ஜனங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு நோவாவை மறக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால் அந்த மறந்த அந்த மக்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது, அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் ஒரு சின்ன கூட்டமானது அந்த நோவா ஃபேமிலி மற்றும் உத்தமமாய் பற்றி கொள்ளும் பொழுது அவங்க வந்து சித்தி பெற்றார்கள். ஹல்லேலூயா. அப்படி நியாய தீர்ப்புக்கு மேலே போயிட்டு அதுக்கு பிறகு அவங்க நியூ வேர்ல்டுக்குள்ளே வந்தாங்க. ஹல்லேலூயா. டவ் வந்து அவங்கள நியூ வேர்ல்டில் கொண்டு வரும் பொழுது உலகமே அவளுக்கு சொந்தமாக மாறி. எவ்வளோ பெரிய கிரேட் பிளஸிங். ஒரு கிரவுண்டு நிலம் இருந்தாலே பெரிய காரியம். சென்னையில் உங்களுக்கு ஒரு கிரவுண்டு நிலம் இருந்தாலே அது பெரிய காரியம். அரை கிரவுண்டு இருந்தாலே நல்ல மாதிரி வீடை கட்டலாம். அது வளசர வாக்கத்தில் அரை கிரவுண்டு நிலம் இருந்தாலே ரொம்ப பிரயோஜனம் உண்டு. ஆனால் நோவாவுக்கு முழு உலகமும் சொந்தமாயிட்டு எதனால அந்த ப்ராஃபட் மெசேஜை பிலீவ் பண்ணனால அவனுக்கு அவனுடைய ஃபேமிலிக்கும் முழு உலகம் எல்லாத்தையும் சொந்தம். நியூ வேர்ல்டுக்குள்ளே அவன் போனான். அதே போல் இந்த ப்ராஃபட் மெசேஜை பிலீவ் பண்ணதுனால ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார். ஆனால் பிலீவ் பண்ணுறவங்க இதை மறக்காமல் பிலீவ் பண்ணிட்டு இந்த மெசேஜிலே நீங்கள் நிலச்சிருந்தா உங்களுக்கு முழு உலகத்தையும் ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாமே சரியாக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இல்லை, முழு உலகத்தையும் ஆண்டவர் தர்றார். அந்த லிட்டில் குரூப்பு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். லூக்கான் 12:32 வாசிக்கிறோம். உங்களுக்கு என்ன அந்த ராஜ்யத்தை, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறும். அந்த ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படும், அது வேற ஜாதிக்கு கொடுக்கப்படாது. அந்த ராஜ்யத்தை வேற ஒரு ராஜ்யம் வந்து மேற்கொள்ள முடியாது, அழிக்க முடியாது. இதை நம்ம இதை சுதந்திரித்து கொள்வோம். எதனால? அவங்க தீர்க்கதரிசியே விசுவாசித்ததுனால. இல்லை நியூ வேர்ல்டுக்குள்ளே போனாங்க. அந்த ஓல்டு வேர்ல்டு வந்து பாஸ் அவே இன் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பில் அந்த மழைய உலகம் அழிந்து போனது. அடுத்தபடியாக ஓசியா 13:5-6 வாசிக்கலாம். ஓசியா 13:5-6.
நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன்.
அதாவது
நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள்.
அதனால் என்னை மறந்தார்கள். முதல்ல அவங்கள வனாந்திரத்தில் வழி நடத்தினா, வறட்சியான இடத்துல வழி நடத்தும் பொழுது அவங்களுக்கு தண்ணீர் இல்லை, அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, அவங்களுக்கு கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தது, இதை இவ்வளவான நிறைய ட்ரபிள்ஸ் வந்தது. அப்போ அவங்க துன்பப்படும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு கத்தர் தேவைப்பட்டுச்சு. அதே போல் துன்பப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். ஒரு வீடு வந்துட்டுனா காலையில் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் கடன் அடைக்கணும்னு நான் வேலைக்கு போகணும். அந்த வீடு வந்ததுனால ஆண்டவரை க்ளோஸாக தேடுறதில்லை, காலையிலையும் மாலையிலையும் வருவதில்லை. என்னன்னா வேலைக்கு போகிறேன். எதுக்காக வீடை கட்டுனால அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ண வேண்டியதானே. இந்த வீடு வந்து ஆண்டவரை தேடுறதுக்கு அது தடையாக இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண வேண்டியதானே. ஜெபம் பண்ணால் கத்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். ஏன் நம்ம விசுவாசம் இல்லாமல் போகுது? பாருங்கள், ஆண்டவர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அது மேலே இவங்க உயிரை வச்சுருவாங்க, இவங்க இதயத்தை அது மேலே வச்சுருவாங்க, அந்த தந்த ஆண்டவர் மேலே வைக்க மாட்டாங்க. இல்லை அப்படி சூழ்நிலை இருக்குது. ஆண்டவர் தான் ஜெபம் பண்ண சூழ்நிலையை மாற்றுவார்னு சொல்லியிருக்குது. நம்ம உபாச ஜபத்துக்கு வந்தால் அந்த சூழலை மாற்றம். அப்போ உபாச ஜபத்துக்கும் வருவது கிடையாது. ஏன்னா அவங்களோட ஆண்டவர் அவங்களுக்கு புது வீடை கொடுத்துட்டாரு. பாஸ்டர் வந்து அங்கே டெடிகேட் பண்ணியிருக்காரு. பாஸ்டர் அந்த வீடு ஆசீர்வாதமாக அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த வீடு தேவனுடைய அன்பை விட்டு பிரிச்சுன்னா அது ஏன் நம்ம வருது? நமக்கு விசுவாச குறைவு இருப்பதுனால. நம்ம ஆண்டவர் மேலே நல்ல விசுவாசம் இல்லை. நம்ம லைஃப் நிறைய ஒழுங்காக சப்மிட் பண்ணலை. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் வந்து தேவனை விட்டு பிரிக்கிறது. இதை போல் ஜனங்கள் என்ன கஷ்டப்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, ஆனால் ஆசீர்வாதம் வந்த பிறகு மறந்துடுவாங்க. அதுதான் இந்த யோசியாவில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வந்து அந்த ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால்
இதை தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி அடைந்தார்கள்.
அவங்க
அவங்களுக்கு பெருமை வந்துட்டு, அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தோடனே பெருமை வந்துட்டு. அது என்னன்னா, இதெல்லாம் ஒரு சீசனல் பிளஸ்ஸிங் தான். இது எட்டர்னல் பிளஸ்ஸிங் கிடையாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், அவரை தேடுவதற்காக எல்லாம் தந்திருக்கிறார். அது மேலே கொண்டு போய் நம்ம உயிரை வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதனால கத்தரை மறக்கக்கூடாது. எங்கள் மறக்கும் பொழுது அந்த லவோதிக்கா ஏஜ் ஆனது இப்பொழுது வந்து அது ரிச்சாக இருக்கிறது. அவளுது என்ன சொல்லுகிறது என்றால், நான் வந்து ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பனன், எனக்கு எந்த குறைவும் இல்லை என்றது சொல்லுகிறது. ஆனால் கத்த சொல்லுகிற, நீ பரிதபிக்கப்பட்டவனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறாய், இதை நீ அறியாமல் இருக்கிறாய். பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் ஜன ஐஸ்வர்யம் வருகிறது, சம்பாத்தியம் அதிகமாகிறது, வருமானங்கள் வருவதற்கு நிறைய அங்கே வழிகள் இருக்கிறது. அதனால் அவங்க திருப்தியான பின்பு கத்தரை மறந்து விடுகிறாள். இது கத்தரை மறக்கிற தேசம். தீர்க்கதரிசியை அவள் மறந்து விடுகிறார்கள். அதனால் கத்தர் என்ன செய்கிறார் என்றால், ஃபர்கட்டன் ப்ராஃபட். அந்த தீர்க்கதரிசியை அவள் மறந்து விட்டதுனாலே கத்தர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு அழிவை கொண்டு வருகிறார். அவர்களுக்கு அழிவை கொண்டு வந்து அவங்க மேலே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருகிறார். அவங்களுக்கு சத்துருக்கள் பெறுகிறார்கள். அவர்களுக்கு சோதனைகள் வருகிறது. அவங்க சிக்கலில் போய் மாட்டுகிறாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனை மறந்தார்கள். எதனால் மறந்தார்கள்? அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்து திருப்தி அடைந்ததுனாலே அவர்கள் என்னை மறந்தார்கள் என்று சொல்லுகிறார். அமினீஷியா, ஆவிக்குரிய நிலைவிழப்பு ஏற்படுகிறது. தேவனை மறந்து விட, இன்னைக்கு தேவனை மறக்கிற ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே வார்னிங் பண்ணுகிறார், பின்பு அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருகிறார். நோவா மூலமாக ஆண்டவர் வார்னிங் கொடுத்தார், அந்த உலகத்துக்கு வார்னிங் கொடுத்தார். இன்னைக்கு ப்ராஃபட் மூலமாக வார்னிங் கொடுத்துருக்கிறார். அங்கே யோனா மூலமாக நினிவே ஜனங்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டது. இன்னும் 40 நாள் உண்டு, கத்தர் இந்த பட்டணத்தை கவிழ்த்து போடுவார். அவர் வார்னிங் கொடுக்காதபடி அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டார். தேவன் தம்முடைய வார்த்தை வைத்து வார்னிங் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ப்ராஃபிட் அவரோட மெசேஜை நம்ம பிலீவ் பண்ண வேண்டும். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியும் அந்த நாள் அதிகமாக 100 வருஷத்துக்கு மேலே அந்த செய்தி போய்விட்டது. இதனால் ஜனங்கள் வந்து அந்த மறந்து விட்டார்கள். அதன் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு என்னென்னா மெசேஜை கேட்க கேட்க நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ஏற்படுகிறது. ஆமீன். ஆனாலும் நமக்கு ராப்சர் சீக்கிரம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்ம இங்கே ரொம்ப நாள் இருக்க விரும்பலை. நோவா வாஸ் எ ஃபர்கெட்டன் ப்ராஃபெட். நோவா நம்முடைய செய்தியை வந்து அவர்கள் மறந்து போகும் பொழுது அழிவு அங்கே வந்தது. அதே போல் டேனியல் காலத்தில் பெல்சாத்தார் வந்து அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று அவன் அதை மறந்து போய்விட்டான். உலக உல்லாசத்திலே அவன் இருக்கும் பொழுது அந்த குயின் அங்கே வருகிறார். குயின் வந்து என்ன செய்தார் அங்கே சொல்லும் பொழுது அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த கையிருப்புன்னு எழுதின அந்த வசன அந்த வார்த்தைகளுக்கு யாரும் அர்த்தம் கொடுக்க முடியல. ஆனால் ஒரே ஒரு மனுஷங்களுக்கு ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுத்துருக்கிறார். ஆமே. ஏகப்பட்ட பைபிள் காலேஜ் படித்த பெரிய 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 ஊழியக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. யாராயிலும் வெளிப்படுத்த விசேஷத்துக்கு அர்த்தம் கொடுக்கட்டும் பார்க்கலாம். எந்த பாஸ்டர் இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சராக இருக்கலாம், இன்டர்நேஷ்னலாக அவர் ஃபேமஸாக இருக்கலாம், பெரிய பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் பெரிய பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் எங்கள் சர்ச்சு பெரிய சர்ச்சு, உங்கள் பாஸ்டரால் வெளிப்படுத்த விசேஷத்துக்கு வியாக்கியானம் கொடுக்க முடியுமா? அது அவங்களுக்கு புரியாத பாசையாக இருக்கு. நீங்கள் அந்த அவங்ககிட்ட கேட்கணும், உங்கள் பாஸ்டரால் வெளிப்படுத்த விசேஷத்துக்கு வியாக்கியானம் கொடுக்க முடியும். அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குற அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதை பிலீவ் பண்ணாமல் நீ எப்படி பல்லவராஜ்யம் போக முடியும்? கரெக்டாக சொல்லணும். அவங்களுக்கு அவங்க உள்ளத்தில் உரைக்கிற மாதிரி சொல்லணும். நான் எத்தனை பேருக்கே சத்தியம் சொல்லுவேன், கீழ்ப்படிய மாட்டாங்க. இதுக்காக நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது, ஏன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்களை கண்டம் பண்ணியே சொல்கிறது. அப்படியாவது உள்ளத்தில் கொஞ்சம் உரைக்கட்டுமேன்னு சொல்லுவேன். சாஃப்டாக சொன்னால் அவங்களுக்கு மனசில் உரைக்காது. அதே போல் தான் கீழ்ப்படியாத மக்களுக்கு நம்ம மார்னிங்காக சொல்லணும். நீ அழிய போகிறா அன்னைக்கு தெரியும். நான் அன்னைக்கு சொல்கிறத கேட்கலன்னா அன்னைக்கு யோசிப்பா, அன்றைக்கி பிரயோஜனம் கிடையாது. உனக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கு. உன் மேலே நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் வந்து உன் மேலே இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் உன் மேலே இருக்கிறது. அந்த அந்த போதையில் இருந்த மக்கள் மேலே இருக்கிறது. அந்த பெல்சாத்தார் மேலே இருக்கிறது. அவன் மேலே நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் மேலே நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குயின் வந்து ப்ராபட்டை பிலீவ் பண்ணுறவளாக இருந்தாள். அதனால் அன்றைக்கு தினத்திலேயே அவனுடைய தலை வெட்டப்பட்டது. அன்றைய தினத்திலேயே அந்த கிரேட் பாபிலோன் அந்த பொன்னான தலையானது அங்கே வெட்டப்பட்டது. அந்த ராஜ்யம் வந்து ஒரு நாள் ராத்திரியில் முடிவடைஞ்சு விட்டது. ரொம்ப ஷாக்காக இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யம், பொன்னான ராஜ்யம், மிக செழிப்பான ராஜ்யம் பாபிலோன். அது வந்து படிப்படியாக அழியலை. மற்ற ராஜ்யங்கள் படிப்படியாக வீழ்ச்சி அடைகிறது. அது வீழ்ச்சி அடைஞ்சு அழியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் இந்த ராஜ்யம் வந்து ஒரு நாள் ராத்திரியிலே, அன்றைக்கு ராத்திரி நடு ராத்திரியிலே அந்த வீழ்ச்சி அடைஞ்சு அடுத்த ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்துவிட்டது. தரியு அதை ஆளுகை செய்தான் என்று சொல்லப்பட்டது. தேவன் உன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதை மேதியருக்கும் பெரிசியருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அன்றைக்கு ராத்திரியிலே தரியு வந்து அவனை வெட்டி போட்டுவிட்டு. ஆனால் தானியல் தரிய காலத்துலேயும் அவன் அரசாங்கத்தில் இருக்கிறான். அவனுக்கு சேதம் ஏற்படவில்லை. ஆனால் அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு வந்தது. பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் அங்கே வந்து வார்னிங் கொடுக்கப்படுகிறது. அதே போல் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வார்னிங் மெசேஜ் கொடுக்குறோம். உலகத்துக்கு அழிவு வருகிறது, பாபிலோனிய ராஜ்யத்துக்கு முடிவு வருகிறது. நம்ம அதுக்கு முன்னால் அந்த குயின் வந்து ப்ராஃபட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஒரு வார்னிங் கொடுக்குறாள். இன்றைக்கி நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மெசேஜ் வந்து பிலீவ் பண்ண ஆசீர்வாதம், பிலீவ் பண்ணலன்னா இது ஜட்மெண்ட் மெசேஜ். இது அவர்களுக்கு நியாய தீர்ப்பின் செய்தியாக இருக்கிறது. செவன் சீல் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். மணவாட்டியை உரிமை கோரும்படியாக கிளைம் பண்ணி மேலே கொண்டு போகும்படியாக வந்திருக்கிறார். உலகத்தை அழிக்க வந்திருக்கிறார். உலகத்தை சங்காரத்தால் அடிப்பதற்காக வந்திருக்கிறார். மெசேஜை புறக்கணிக்கிறவங்க இந்த காலத்துக்குடைய மெசேஜ் ப்ராஃபட் மெசேஜை அங்கே மறந்து விடுறவங்க அவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறார். Forgotten the God and had promised them to take them to the land. இது ஆண்டவர் நம்ம வந்து அந்த லேண்டுக்கு வந்து கொண்டு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஜனங்கள் வந்து ஈஸியாக forgotten மறந்து விடுகிறார்கள். They had forgotten all that God had did to them. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மனாந்தரத்தில் எவ்வளோ அற்புதங்களை செய்தார், ஆனாலும் அவர்கள் மறந்து விட்டார்கள். இன்றைக்கி ஹாலிவுட் சினிமா வருகிறது, செல்ஃபோன் வருகிறது, முழுக்க முழுக்க செல்ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. சர்ச்சில் வந்து இதை எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும், ஆண்டவர் அதிசயம் செய்யணும், ஆசீர்வதிக்கணும்னு அங்கே பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மகா என்ன செய்வ, செல்ஃபோனை பைபிளுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாள். அதே போல் யாராலும் சிலர் வந்து செல்ஃபோனை பைபிளுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? தேவனுடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்காம செல்ஃபோன் தான் நமக்கு காடு. அதை சீனு வெறுக்கணும். அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும். அதை சர்ச்சில் இருக்க சொல்ல அதை அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அது கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜபம் எப்படி கேட்கப்படும்? அதே போல் இந்த கடைசி காலத்தில் இதை நம்ம டைவெர்ட் பண்ணுறதுக்கு செல்ஃபோன் இருக்கிறது. உங்கள் எல்லாரையும் டைவெர்ட் பண்ணுறது இந்த செல்ஃபோன் தான். அந்த ஹாலிவுட் சினிமா, அது நீங்கள் தியேட்டருக்கு போக வேண்டாம், இங்கேயே வீட்டிலே பார்க்கலாம். இதமாக என்ன சொன்னால், சாத்தான் வந்து தேவனை மறக்கும்படியாக, அவருடைய வார்த்தையை மறக்கும்படியாக அதை தியானம் பண்ண விடுவது கிடையாது. கொஞ்ச நேரம் கிடைச்சா நம்ம ஒரு ப்ராஃபிட் மெசேஜை கேட்டு பார்ப்போம், நம்ம பாஸ்டர் சொன்ன பிரசங்கத்தை கொஞ்சம் கேட்டு பார்ப்போம், கொஞ்சம் பைபிள் படிப்போம், கொஞ்சம் நேரம் போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலன்னா செல்ஃபோன் உங்களை விழுங்கிடும், உங்களுடைய ஆத்மாவை அதை விழுங்கிடும். அந்த மனசே வராது. இங்கே வந்து பக்தியை நம்ம காமிக்கலாம், ஆனால் வீட்டுக்கு போனால் மனசு வராது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து தேவனை மறக்கும் பொழுது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும், நியாய தீர்ப்பு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வனாந்தரத்திலே அவர்கள் 40 வருஷம் வழிநடத்தப்பட்டார்கள். பின்பு அவர்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு சென்றார். அதன் பின்பு தேவனை மறந்து விட்டார்கள். அதனால் விரோதிகள் வந்து அடிக்கடி அவங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. மீதியானியர்கள், அந்த கானானியர்கள், மோபியர்கள், பெலிசர்கள், இவங்கெல்லாம் வந்து ஏன் தெல்ல கொடுத்தாங்கன்னா, இவங்க வந்து திருப்தி அடைந்த பின்பு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்த பின்பு அவங்க தேவனை விட்டு பாகாலனையும் அசுரத்தையும் வழிபட்டார்கள். அவங்களுக்கு அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க செல்ஃபோனையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் காலத்தில் தான் அது வந்திருக்கு, உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணதுக்காக. நீங்கள் வந்து ப்ராஃபிட் மெசேஜை மறக்கிறதுக்காக, தேவனை மறப்பதற்காக உங்கள் மனசை டைவெர்ட் பண்ண சாத்தான் அந்த செல்ஃபோன் மூலமாக உங்க கிரியேட் செய்கிறோம். நீங்கள் அதை எவ்வளோக்கு அதிகமாக அதை வெறுத்து அதை வந்து என்ன நினைக்கணும் அவ்வளோ நீங்கள் தேவனத்தில் க்ளோஸாக வரலாம். நீங்கள் அதை நேசித்தீங்கன்னா தேவனத்தில் க்ளோஸாக வர முடியும். அந்த ஹாலிவுட் உங்களை வஞ்சித்து விடும். இப்பொழுது கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடப்போகிறேன். மார்க்கு 4:37-38.
அப்பொழுது பலத்த சோல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
சரி, கோ வேக் ஜீசஸ் என்ற இப்பொழுது கப்பலானது நடுக்கடல்ல வந்திருக்கிறது, படகு நடுக்கடல்ல வந்திருக்கிறது. அங்கே ட்ரபுள் அங்கே வந்துவிட்டது. சிப் வந்து பிகின் டு ராக், அந்த படகானது அது ஆட ஆரம்பித்தது. த விண்ட்ஸ் ப்ளோ த சைல்ஸ் அவே, இதோ காற்று அதிகமாக வீசினது. வாட்டர் வந்து, அண்ட் த வாட்டர் ஃபில்ட் அப் த போட். ஆல் ஹோப்ஸ் வாஸ் கான், ஆல் ஹோப்ஸ் ஆஃப் சர்வைவல். அவங்க தப்பி பிழைப்போம் என்ற அந்த நம்பிக்கையே அற்று போய்விட்டது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், கப்பலுடைய அந்த பின்னணியிலே தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் கப்பலின் பின்னணியத்திலே அவர் வந்து தலையணை வைத்து அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 38 வாசிக்கலாம்.
கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது.
இதோ கப்பலின் பின்னணியத்தில், அடித்தட்டில் அவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது புயல் காற்று வந்தது, படகு நிரம்பத்தக்கதாக தண்ணி உள்ள வந்து விட்டது. ஆல் ஆஃப் அ சடன் சம்திங் ஹேப்பன், திடீரென்று அது நடந்தது. ட்ரபுள் அரோஸ், அவங்களுக்கு அங்கே உபத்திரங்கள் வந்தது. அவங்களால படகை துடுப்பு போட்டு படகை கண்ட்ரோல் பண்ண முடியலை. படகு அமிழ்ந்து போகும், நம்ம எல்லாரும் அமிழ்ந்து போகும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நடுக்கடலிலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாகத்தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை அவர்கள் பார்த்தார்கள். மரித்தோர் உயிரோடு எழுப்பதை பார்க்கிறார்கள். குசுரோயிகள் சுகமாகிறதை பார்க்கிறார்கள். பிசாசுகள் விலகிறதை பார்க்கிறார்கள். முடவர்கள் நடக்கிறதையும் குருடர்கள் பார்வையடையும் இவ்வளோ பெரிய கிரேட் மிரக்கில் அவங்க பார்த்துருக்குறாங்க. இப்போ கொஞ்சம் சில மணி நேரத்துக்கு முன்னாதான் அந்த அற்புதத்தை பார்த்துருக்குறாங்க. இப்போ அக்கறைக்கு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஆண்டவர் அங்கே கூட இருக்கிறாருங்கிறத மறந்துட்டாங்க. அந்த ப்ராஃபட் கிரேட்டஸ்ட் ப்ராஃபட் தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் அவங்க கூட இருக்கிறார், அவங்க பக்கத்திலே இருக்கிறார், அந்த படகில் தான் இருக்கிறார் என்பதை மறந்துட்டாங்க. அதே போல் தான் ஒரு ஃபேமிலியோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனுஷனோ எல்லாமே நல்ல சுமூகமாக இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நான் திடீரென்று ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது, திடீரென்று பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருங்கிறத மறந்துடுவாங்க. ஒரு சபையும் கூட மறந்துடலாம். ஒரு தனிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும், ஒரு சபையாக இருந்தாலும் திடீரென்று ட்ரபுள் வரும் பொழுது இவ்வளோ நேரம் ஆண்டவரை குறித்து ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க, சத்தியத்தை குறித்து பெருமையாக பேசியிருப்பாங்க. ஆனால் திடீரென்று அந்த ட்ரபுள் வரும் பொழுது அவர் நம்ம கூட தான் இருக்கிறாருங்கிறத மறந்துடுவாங்க. இப்பொழுது பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பொழுதுமே அவர் இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம அந்த ப்ரெசன்ஸை உணர்கிறோம், சில நேரத்தில் அந்த ப்ரெசன்ஸை உணர்வதில்லை, நம்ம மறந்துடுதோம். சாதாரணமான ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம்னு நினைக்கிறோம். எப்பொழுதும் அவர் இருக்கிறார். ஒரு மனுஷனோடு தேவன் இருந்தால் அவனை யாரும் மேற்கொள்ள முடியாது. மோசையோடு கத்தர் இருந்தார், தாவீதோடு கத்தர் இருந்தார், யோசுவாவோடு கத்தர் இருந்தார். அவனுடைய வாழ்க்கையின் சக்ஸஸ் என்ன காரணம்னா சக்ஸஸ் வந்து கத்தர். த லார்ட் இஸ் வித் ஹிம். த லார்ட் வாஸ் வித் ஜோசப். ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். அதைத்தான் ஒரு இந்த மெசேஜில் இருக்கும் பொழுது நம்ம அதைத்தான் கேட்கணும். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்க வேண்டும், நீர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த அந்த அவேக்கனிங் நமக்கு வேணும். அந்த இது அந்த ப்ரெசன்ஸை நம்ம உணரணும். தேவனுடைய ப்ரெசன்ஸை உணரணும். நம்ம தேவனுடைய ப்ரெசன்ஸில் கான்ஸ்டண்ட்டாக நம்ம இருக்கிறோங்கிறத ரியலைஸ் பண்ணும் பொழுது அது ஒரு விசுவாசம்தான். நீங்கள் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களை ஒருத்தரும் மேற்கொள்ள முடியாது. தாவீதை எந்த யுத்தத்திலையும் தோல்வி அடையலை. அவன் கொஞ்சம் வந்து கத்தரை விட்டு கொஞ்சம் அவன் வந்து கொஞ்சம் பாதை விலகினான், ஆனாலும் அங்கே ஜெயந்தான் கிடச்சி. அவன் பின்வாங்கி கொஞ்சம் சிலைட்டாக போனால் கூட மறுபடியும் அவன் திரும்பிடுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவன் யுத்தத்தில் ஒரு யுத்தத்துலேயும் தோல்வி அடையலை. யோசேப்பு செய்த ஒரு இது காரியமும் ஃபெயிலியர் ஆகலை, நஷ்டம் ஆகலை. ஏனென்றால் கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். மோசேயை பார்த்து நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருத்தங்கூட உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அவ்வளோ ஒரு கிரேட் ப்ராஃபிட்டை மாறின காரணம் என்னென்னா அந்த கத்தர் நம்மோடு கூட இருப்பதான். நம்ம இந்த மெசேஜை பிலீவ் பண்ணும்பொழுது கத்தர் நம்மோடு கூட, அதான் நம்ம மறந்துடக்கூடாது. இப்பொழுது அந்த சீசர்கள் வந்து ட்ரபுள்ஸ் வரும் பொழுது மறந்துட்டாங்க. அப்பொழுது நினைச்சாங்க கடைசியாக அவரை போய் எழுப்புகிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று எழும்பும் பொழுது ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று அவர்களை கடிந்து கொள்கிறார். 30வது வசனம்.
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்.
இது 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார், அதான் அவங்க அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை. அந்த அந்த அதை மறந்துட்டாங்க. ஆண்டவர் இருக்கிறத மறந்துட்டாங்க. அந்த 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 ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரலை. அதனால் என்ன ஏற்பட்டது, ட்ரபுள் அங்கே வரும் பொழுது அவங்க மிகவும் பயப்பட்டார்கள். கத்தர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார் பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமீன். அவர் காற்றை அதட்டினார். 39வது வசனம்.
அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
இதோ அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. They had forget about it. ஆண்டவர் அவங்க கூட இருந்ததை மறந்துட்டாங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறாரு. மெசேஜில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் மறந்துடுவோம். அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம மறந்துடுவோம். கொஞ்சம் நேரத்தில் அந்த கான்சியன்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் நேரத்தில் மறந்துடும். They thought all survival was gone. பிழைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களை விட்டு போய்விட்டது. They had seen him so many things. நிறைய அற்புதங்களை அவர் பார்த்தார்கள். Now they had forget he was in the boat. அவர் போட்டில் இருக்கிறாருங்க தான் மறந்துட்டாங்க. ஆண்டவர் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய சபையில் இருக்கிறார், கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் அதை அறிக்கை பண்ணுங்கள், அதை பிலீவ் பண்ணுங்கள், அதை அப்போ உங்கள் சாத்தா வந்து உங்களை ஜெயிக்க முடியாது. அது ஒரு விசுவாசம் தான். விசுவாசத்தினால தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார். நம்ம கூட இருக்கிறார், தைரியமாக சொல்லுங்கள். அப்படி நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்பொழுது அவர் உங்கள் கூட இருக்கார். விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து உங்களுடைய இதயத்தில் வாசமாக இருக்கிறார். அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா எல்லா புலம்பலும் வந்துடும், சண்டைகள் சச்சரல் வந்து சமாதானமே கெட்டு போயிடும். சாத்தான் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி துக்கத்தை ஏற்படுத்தி அள வச்சிருவான். ஆனால் கத்தனமாக கூட இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார், என் ஃபேமிலியில் இருக்கிறார். ஒன்றும் சாத்தான் செய்ய முடியாது, குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது, சமாதானத்தை கெடுக்க முடியாது. அறிக்கை பண்ணுங்கள், உடனே சாத்தான் விலகிடுவான். இதெல்லாம் ஒரு ஃபெய்த். அது எப்படி இருக்குதுன்னா ஒரு ஃபெய்த்தில் இருக்குது. அந்த ஃபெய்த்தில் தான் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே உங்களுக்கு இதயத்தில் அவர் வாசமாக இருக்கிறார். அந்த விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இல்லைன்னா உங்களுக்கும் உலகத்து மக்களுக்கும் வித்தியாசம் இல்லையே. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெறலை. ப்ராக்டிக் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த இதயத்தில் விசுவாசம் இல்லை. உலகத்தின் மக்களை போல் நம்ம பிஹேவ் பண்ணுகிறோம். நம்ம உலகத்தின் மக்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அறிக்கை பண்ணுங்கள், சாத்தான் அந்த விசுவாசத்தை பார்த்து வேலைக்கு ஓடி போயிடுவோம். As soon as trouble strikes a person or a family or a church, then all of a sudden everything that has been taught them for years all forgotten. இவ்வளோ நாள் பிரசங்கத்தை கேட்டதெல்லாம் மறந்து போயிருந்தாங்க. Just a few fleeting moments. கொஞ்ச நிமிஷத்துக்குள்ள ஜனங்கள் மறந்து போகிறாங்க. ஆனால் டேவிட் வந்து மறக்கலை. சவுலும் அவனுடைய ஜனங்களும் மறந்துட்டாங்க. நம்ம இஸ்ரவேலர்கள், நம்ம வித்தசேனம் பண்ணப்பட்டவர்கள், நம்ம தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், இந்த லேண்டை ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், இது பெலிஸ்தர்களுக்கு சொந்தம் கிடையாது, அவங்க அதை அறிக்கை பண்ணாங்களா? இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எப்படி இந்த கோலியாத்து நம்ம ஜெயிக்க முடியும்? எப்படி இந்த பெலிஸன் வந்து நம்மளை சேலஞ்சு பண்ண முடியும் அப்படிங்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே இல்லாமல் போச்சு. அந்த விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் அங்கூட இருக்க மாட்டார். எல்லாம் ஒரு ஃபெய்த்து தான். அந்த ஃபெய்த்தில் தான் ஆண்டவர் ஜீவிக்கிறார். அந்த ஃபெய்த்து ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கை கிளியராக இருந்து அவனுக்கு ஃபெய்த் இருக்குமென்றால் ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார். இந்த சவுல் கூட ஆண்டவர் இல்லை. இப்பொழுது தாவீது வரும்பொழுது அவன் வந்து என்ன சொல்லுகிறான், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுகிறான். ஒன்று சாமியில் 17:35 வாசிக்கலாம்.
நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அதன் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன்.
ஒரு முறை சிங்கம் வந்தது, 34 வாசிக்கும் பொழுது ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. நான் வந்து அதை அடித்து கூழாங்கல்லினாலே அதை வீழ்த்தினான். முதல்ல கூழாங்கல்லினாலே வீழ்த்தி பின்பு அந்த தாடையை பிடிச்சு கிழிச்சு அது வாயில் இருந்த ஆட்டுக்குட்டியை விடுவிக்கிறான். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சுவாமியல் திக்கு தேசி என்னை அனாயின் பண்ணியிருக்கிறார். அந்த நாள் முதற்கொண்டு கத்தர் என் கூட இருக்கிறார். அந்த அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் காண்கிறேன். இந்த ஆட்டுக்குட்டியை நான் விடுவித்தேன். கரடி வாயிலிருந்து சிங்கம் வாயிலிருந்து விடு. இந்த பெலிசனும் அதை போல் ஒரு மிருகத்தை போல் இருப்பான். இப்பொழுது அதை எப்படி நான் வீழ்த்தினோ அதே மாதிரி வீழ்த்துறேன். குளங்கல்லால் வீழ்த்தி பின்பு என்னச்சா அவன் தலையை வெட்டுறேன். பாருங்கள், அது விசுவாசம்தான். கத்தர் நம்ம கூட எப்படி வாசம் பண்ணுகிறான்னா விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் இருக்கணும். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கலாம், ரொம்ப கரெக்டாக இருக்கலாம், ஆனால் விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்க மாட்டார். நீங்கள் அதிக பக்தியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஃபெய்த் இல்லை, ரியல் ஃபெய்த் இல்லைன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்க மாட்டார். அதெல்லாம் இப்பொழுது இவன் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். கத்தர் என் கூட இருக்கிறார். அவரை அவருடைய நாமத்தினால நான் என்ன செய்ய முடியும் என்றால் அவனை வீழ்த்த முடியும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. அதே மாதிரி நான் இப்பவும் அது கிரியை செய்யும். அதில் இப்பொழுது என்னச்சா கோலியாத்த போன கூழாங்கல்லால் வீழ்த்தி அவன் தலையை வெட்டி அவனுடைய பட்டயத்தினாலே அவன் தலையை வெட்டி அதை வந்து ஒரு கோலில் வச்சு அவன் தலையை வச்சுக்கிட்டு இதோ வரும் பொழுது பாருங்கள், கிரேட்டஸ்ட் சக்ஸஸ். ஹல்லேலூயா. அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி என்னை அனாயின் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகம் என் தலை மேலே இருக்கிறது. அதனால் கோலியாத்து என்னை ஜெயிக்க முடியாது. எந்த கரடியோ சிங்கமோ எந்த பொல்லாத மிருகமோ என்னை வந்து மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் அவனுடைய ஃபெய்த். நான் ப்ராஃபிட் மெசேஜில் இருக்கிறேன். ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்கா, அவருடைய தீர்க்க தரிசியை நம்பும் பொழுது யூ ஷால் பி ப்ராஸ்பர். நீ வந்து என்ன செய்வா, நீ வந்து உனக்கு செழிப்பு வரும், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்ஸஸ். உலகத்தில் நமக்கு அதுதான் தேவை. உலக வாழ்க்கைக்கு நமக்கு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்ஸஸ் தேவைப்படுது. நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், உலகத்தின் மக்கள் அதை பெறுகிறாங்க. நம்ம கத்தரை விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெறுறோம், உலகத்து மனுஷனும் ஆசீர்வாதத்தை பெறுறோம், அவனுடைய லைஃப்பும் சக்ஸஸாக இருக்கிறது. சுவாபனத்து மக்களும் பெறுகிறார்கள், அவங்க லைஃப்பும் சக்ஸஸாக இருக்கிறது. அவங்களும் நிறைய விட்னஸ் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்ம வந்து தீர்க்க தரிசியை நம்புகிறோம், அவங்க தீர்க்க தரிசியை நம்புகிறாங்களா? இல்லை. ஆனால் எங்களையும் நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எங்களுக்கும் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாமே டெம்போரல் பிளஸ்ஸிங், அழிஞ்சு போகிற ஆசீர்வாதம். அவங்க இந்த எட்டர்னல் பிளஸ்ஸிங்கை பெற முடியாது. இவங்க அவங்க இந்த ட்ரூ ப்ராஸ்பெரிட்டி, ட்ரூ சக்ஸஸை பெற முடியாது. உண்மையான ப்ராஸ்பெரிட்டி, உண்மையான அவங்க சக்ஸஸ் அவங்க வாழ்க்கையில் கிடைக்காது. எல்லாத்தையும் செய்வான், அவன் ஸ்மோக்கிங்கில் இருப்பான், அவன் குடிப்பான், அவனுக்கு அதில் ஜெயம் கிடைக்காது. அவன் பாவியாக இருப்பான், அவனுக்கு அந்த பாவத்து மேலே ஜெயம் கிடையாது. ஆனால் எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்காங்கப்பா. உங்கள் கடவுள் தான் அவங்களுக்கு தராரா? எங்களுக்கும் எல்லாம் இருக்குது. நானும் இந்து சாமியை கும்பிட்றேன், எனக்கு எல்லாம் இருக்கும்பாங்க. நீ பாவத்தில் இருக்கிற, உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எல்லாம் டெம்போரல், அழிஞ்சு போகுது. அது உன்னை விட்டு அழிஞ்சு போகும். செல்வம் என்றைக்கும் நிலைக்காது. கிரீடம் தலைத்தமுறை தலைமுறைக்கும் நிலை நிற்காது. உன்னுடைய பதவி எப்பொழுதும் இருக்காது. உன்னுடைய ஸ்தானத்தை ஆண்டவர் எடுத்து போட முடியும், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எடுத்து போட முடியும். அது என்றைக்கும் நிலைக்காதுன்னு பைபிளில் போடுற, எல்லாம் அழிஞ்சு போகுது. ஆனால் நான் ட்ரூ ப்ராஸ்பெரிட்டியை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ட்ரூ அங்கே சக்ஸஸை நான் பெற்றிருக்கிறேன். நான் எட்டர்னல் ப்ராஸ்பெரிட்டியை நான் பெற்றிருக்கிறேன். ஏனென்றால் நான் தீர்க்க தரிசியை பிலீவ் பண்ணுறேன், மெசேஜ் அதாக அவரை பிலீவ் பண்ணுறேன். நம்ம சில நேரங்களில் நம்ம மெசேஜை நம்ம வந்து மறந்துடலாம். சில நேரங்களில் நம்ம மறக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரலாம். ஆனால் என்ன செய்வோம் என்றால், பின்பு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொள்வோம். காலையில் ஜெபிக்க முடியல, அதை காம்பன்சேட் பண்ணுறோம். பைபிள் படிக்க முடியல, திடீர்னு காலையிலே ஒருத்தர் கூப்பிட்றாங்க, சாமனை வாங்க கூப்பிட்றாங்க, நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிடுறேன், அதை இன்னொரு நேரத்தில் அதை செய்து கொடுக்குறேன். இல்லை, சில நேரங்களில் நம்ம ஃபர்கெட் பண்ணலாம், மறந்துடலாம். ஆனால் நிரந்தரமாக நம்ம மறப்பதில்லை. நம்ம அந்த நேரத்தை வேறு விதத்தில் காம்பன்சேட் பண்ணி நம்ம ஆத்மாவை ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குறோம். இல்லை, ரெஃப்ரெஷ் யுவர் மெமரி அகெயின். நம்முடைய நினைவில் ஆண்டவரை நம்ம மறுபடியும் கொண்டு வரோம். நம்ம நினைவில் இந்த மெசேஜ், இந்த வெளிப்பாடை நம்ம மறுபடியும் கொண்டு வரும். ஒரு நேரத்தில் மறந்து கொஞ்ச நேரம் மறந்துடலாம், ஆனால் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வரும். ஹல்லேலூயா. எப்படி? பை ஃபீடிங் அப்பான் த ஃபுட் ஆஃப் காட் தட் காட் ஸ்டோர்ட் அப் ஃபார் யூ. ஆண்டவர் நமக்காக அவர் வந்து பொக்கிஷத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நிறைய மெசேஜ் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும்னு தெரியாது. கடந்த வாரத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸ், தூக்கமும் சரியாக வரல. ஆனாலும் என்ன செய்ய, எல்லாத்தையும் கத்தோடைய கிருபையினால் செய்கிறேன். சில நேரத்தில் நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டியது வரும். எப்படி அது கிடைக்கும்? இது ஆண்டவர் அந்த நேரத்தில் தர்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் அந்தந்த மெசேஜை தர்றாரு. எத்தனை எவ்வளோ ப்ரோக்ராம் வந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஸ்ட்ரென்த்து தாரும், எனக்கு ரெவலேஷன் தாரும் என்று ஜெபிக்கும் பொழுது, இது வரைக்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அந்த ஸ்டோர் ஃபுட் அவருடைய சிந்தையில் இருக்குது. அவருடைய சிந்தையில் நிறைய மெசேஜ் இருக்குது, ஆனால் என்கிட்ட இல்லை. அந்த நேரம் வரும்பொழுது அந்த ஸ்டோர் ஃபுட்டை நமக்கு கொடுக்குறார். ஃபீடிங் ஆன் த ஸ்டோர் ஃபுட், அவருடைய சிந்தையில் பரலோகத்திலே அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறார். அதை நமக்கு தரும் பொழுது நம்ம இந்த கொஞ்சம் நேரம் நம்ம மறந்துட்டாலும், நம்ம பாடி ஒத்துழைக்காமல் போனாலும், நம்முடைய சூழ்நிலைகள் ஒத்துழாமல் போனாலும், பின்பு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுவோம். அதை நினைவில் கொண்டு வரும் பொழுது நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்குது? ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்ஸஸ். இந்த தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசிக்கிறவனுக்கு அது நிறைவேற வேண்டும். ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்ஸஸ். எப்படி இந்த ப்ராஸ்பெரிட்டி வந்தது? எப்படி இந்த சக்ஸஸ் வந்தது? எப்படி நம்ம இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணுகிறோம்? த மெசேஜ் அதாக வேறு, இந்த ப்ராஃபிட் மெசேஜ். அடிக்கடி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கே வரும்பொழுதுலாம் ரெஃப்ரெஷ்மெண்ட் வருது. நீங்கள் வீட்டில் இருந்தால் மறந்துடுவீங்க. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. இங்கே வரும்பொழுது வார்த்தையின் பிரசன்னத்தில் வரும் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்ளும் பொழுது உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி, உங்களுக்கு சக்ஸஸ் வரும். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். தேவனுடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. பிலீவ் ஹிஸ் ப்ராஃபிட்ஸ் ஸோ ஷால் ஈ ப்ராஸ்பர். அவருடைய தீர்க்க தரிசியை நம்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்சஸ் வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறேன். வாங்க, தீர்க்க தரிசியை நம்பும் பொழுதெல்லாம் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அவரை மறக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. நோவா காலத்து உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது. பாபிலோனிய ராஜ்யத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது. அந்த சீசர்களை கொஞ்சம் நேரம் மறக்கும் பொழுது அங்கே புயல் காற்று வந்தது. அமிழ்ந்து போவோம் என்று நினைக்கின்றார்கள். பின்பு அவர்கள் நினைவு கூறும் பொழுது கத்தர் காட்சியிலே தோன்றி எல்லாத்தையும் சரி பண்ணினார். சூழ்நிலைகளை ஆசீர்வாதமாக்கி தந்தார். ஜோசபாத் சொல்லும் பொழுது அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. அவனுக்கு கொள்ளைப்பொருளாக அதிக கிடச்சி நிறைய கொள்ளைப்பொருள் நாலு நாளாக அதை சுமந்து கொண்டு வந்தாங்க. அவ்வளோ பெரிய கிரேட் பிளஸ்ஸிங் கிடைத்தது. அதே கத்தரை இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறேன். நம்ம இந்த நேரத்துக்குரிய ப்ராஃபிட் அவருடைய மெசேஜை நம்ம நினைவு கூறும் பொழுது நமக்கு டெம்போரல் பிளஸ்ஸிங்கும் உண்டு, நமக்கு எட்டர்னல் பிளஸ்ஸிங்கும் உண்டு. உலகத்து மக்களுக்கு ஒருவேளை டெம்போரல் பிளஸ்ஸிங் இருக்கலாம், அவங்க பல கோடிகளை வைத்திருக்கலாம், ஆனாலும் அது அழிந்து போகும். அது அவளுக்கு சமாதானத்தை தராது. நம்ம ரியல் பிளஸ்ஸிங், ரியல் ப்ராஸ்பெரிட்டி நம்ம பெற்றிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் அவருடைய வார்த்தையின்படி ப்ராஃபிட் அண்ட் இஸ் மெசேஜ் நம்ம நினைவில் வச்சிருக்கிறோம். நம்முடைய ஹார்ட்டில் அதை விசுவாசிக்கிறதுனால நமக்கு நம்ம லைஃப் வந்து ஆசீர்வாதமாக்கி தருவார். சாத்தான் மேற்கொள்ள முடியாது. சாத்தான் நம்மை ஒரு காலம் மேற்கொள்ள, அவன் ஒரு பிளஃபாக இருக்கிறான். வார்த்தையில் இருக்கும் பொழுது நமக்கு ரியல் ஃபைத் இருக்கிறது அவன் காணும் பொழுது நம்மளை விட்டு வேலைக்கு ஓடி போவான். எல்லோருக்கும் கத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவே, நமக்கு சோத்ரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. சோத்ரம் நெஞ்சமே நீ அஞ்சிடவே கஞ்சம் ஏசுவரணே நெஞ்சமே நீ அஞ்சிடவே தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதராதே கலங்காதே. விசுவாசந்தாலும் எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, உம்முடைய சமூகத்திலே இவ்வளவு நேரம் காத்திருக்கத்தக்கதான உதவி செய்ததற்காக சொல்றோம். ஆகாமிய கூடாரத்தை விட்டுவிட்டு, எங்க சொந்த வீட்டை விட்டுவிட்டு, எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணாக கழிக்காதபடி தேவ சமூகத்திலே வந்து உம்முடைய பாதத்திலே காத்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்க உதவி செய்திருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் நாங்கள் காண்பிக்கிற இந்த பிரயாசம் வீணாக போவதில்லை, விருதாவாக போவதில்லை. இதுக்கு பலன் உண்டு. கர்த்தரை தேடுகிறதுக்கு பலன் உண்டு. வார்த்தையினாலும் ஜபத்தினாலும் உம்மை தேடுகிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே இம்மையிலும் அருமையிலும் பலன் உண்டு. டெம்போரல் பிளஸ்ஸிங் அண்ட் எட்டர்னல் பிளஸ்ஸிங் உண்டு. இப்பொழுது நீர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பியிருக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசியும் அவருடைய மெசேஜையும் நாங்கள் தியானம் பண்ணும் பொழுது, அதை நினைவிலே கொண்டு வரும் பொழுது, அதை மறந்து விடாதபடி நாங்கள் நினைவிலே அந்த ரெவலேஷன் எப்பொழுது எங்களுடைய சிந்தையிலே அது வாழும் என்றால் நீர் எங்களோடு கூட இருப்பீர். சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. அவன் எங்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைவான். இந்த உலகம் அந்த ப்ராஃபிட் மெசேஜை நினைவிலே வைக்காதனாலே, அதை மறந்து போவதனாலே, அந்த ப்ராஃபிட்டை நீர் கொண்டு வந்து அவரை உறுதிப்படுத்தும் பொழுது அதை மறந்து போகிறார்கள். தங்கள் அரசியல் தலைவர்களை நினைவு கூறுகிறார்கள், அவர்கள் ஹிட்லரை நினைவு கூறுகிறார்கள், அது அவங்க நினைவில் இருக்கிறது. ஆனால் இந்த ப்ராஃபிட் அண்ட் இஸ் மெசேஜ் அவங்க நினைவில் இல்லை, அது கொஞ்சம் காலத்தில் மறந்து போகிறது. ஆண்டவர் உலகத்தில் பெரிய பெரிய மகான்களை அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய நினைவிலே இந்த வெளிப்பாடு வாழ வேண்டும். எங்களுடைய ஆண்டவரே மனசில் இந்த வார்த்தையானது வாழும் பொழுது, அது மறக்காமல் அது எங்களுடைய நினைவிலே இருக்குமென்றால், நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கிறீர், எங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி கொடுக்கிறீர். அதுதான் இவ்வளோ நேரம் நாங்கள் தியானித்தோம். இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணட்டும். ஆண்டவரே ஜெயத்தை கொண்டு வரட்டும், ப்ராஸ்பெரிட்டியை கொண்டு வரட்டும். நீர் அவிதமாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் அது வெறுமையாக திரும்பாதபடி ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. எங்களுக்கு ஆண்டவரே இம்மைக்கும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். 1ஆம் தேதி காலை ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மலை ஆராதனை ஆசீர்வதி. இங்கே நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீர் ஆசீர்வதி. கர்த்தருடைய பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும், கிருபையாக இருந்து வழி நடத்தும், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஆமென்.
கை தூக்கி எடுத்தாள் தாரேசு,
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.